பத்தி ஒன்று.
Thank you.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாளை எங்கள் மத்தியில் பேசுகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை வணங்கி ஒரு நிமிடம் மௌனமாய் ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகீதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து 118வது பாடலை பாடுவோம். சமர்ப்பணம் ஆகுமே என்கின்ற பாடல். எந்த நாஸ்தி தேவரி மோற்றுமாங்கிகாரிப்பி புத்தி கல்வியாவாயோம் சீத போல் பிரயோகியோம் எல்லாமே சமர்ப்பணமாகுமே. எந்த நாவு இன்பமாய் உம்மை பாடவும் என்வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏது வாக்கியாரோலும் சேவை செய்ய வீரயோ அழகாக விளங்கும் எல்லாமே ஓமாக்கே சமர்ப்பணமாகுமே. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் காலம் நேரமோ நீர் கையாடியாரலோ எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகுமே. இந்த பரிசுத்த ஒயினால் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபடி விரு 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 விரு
கடு 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 நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். இந்த தினத்திலே நாம் பார்க்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பானது யாக்கோப்புக்கு எழுதின நிருபம். யாக்கோப்புக்கு எழுதப்பட்ட நிருபம், யாக்கோப்பு 1:12 நாம் எடுக்கப்பட்ட தலைப்பாக இருக்கிறது. வாசிக்கும்படியாய் நாம் கேட்போம். யாக்கோப்பு 1:12.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கின்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச ஆசிக்கிறேன். வாசிப்போமாக.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு குறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
ஆம், சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு மாத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த உலகத்திலே சோதனைகள் அநேகம் நமக்கு உண்டு. இந்த உலகத்தின் சோதனைகளை எப்படி நாம் வெற்றி கொள்ளப் போகிறோம் என்பதை சிந்திக்கத்தக்கதாகத்தான் நாம் இன்று தினத்திலே பார்க்க இருக்கிற தேவ செய்தியாயிருக்கிறது. சோதனை சகிக்கக்கூடிய அளவிற்கு தேவ பலனை பெறக்கூடிய விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சோதனையை சகித்த அநேக சான்றோர்கள் வேதாகமத்திலே இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சோதனையை சகித்த அநேக சான்றோர்கள் வேதாகமத்திலே இருக்கிறார்கள். அதனால இந்த சோதனையை சகிக்கக்கூடிய அளவிற்கு நாம் தேவ பலனை பெறக்கூடியவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் அப்படியாய் தேவ பிள்ளைகளாய் இருந்து அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளத்தக்கவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே சோதனையை எதிர்த்தல் என்கின்ற சான்றோர்களை நாம் பார்க்க வேண்டும். சோதனையை எதிர்த்து நின்றவர்கள் வேதாகமத்திலே அநேகர் உண்டு என்று நாம் பார்க்கப்படும் பொழுது நாம் பார்க்கிறோம் சோதனையை எதிர்த்தல் என்று நாம் பார்க்கிறோம். சோதனையை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது சோதனையை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆபிரகாம் கூலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14:22 வாசிப்போம்.
அதற்கு ஆபிரகாம், சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று.
ஆபிரகாமுக்கு நேரிடுகின்ற சோதனை கூலியை பெற்றுக் கொள்ளும்படியாக இங்கே பார்க்கிறோம். அப்படியாய் அவன் பெற்றுக்கொள்ள மறுதளிக்கிறான் அந்த சோதனையை அவன் தேவனுக்கு மத்தியிலே நின்று தேவ மனுஷனாய் இருந்தபடினாலே, தேவனிடத்திலே அன்பு செலுத்தினபடினாலே, தேவனுடைய அன்பை அவன் பெற்றுக்கொண்டபடினாலே அவன் அப்படியாய் அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். எலிசா என்கின்ற ஒரு மனிதன் இருக்கிறார், எலிசா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியான மனிதன் இருக்கிறார், அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இரண்டு ராஜாக்கள் 5:16 வாசிப்போம். இவைகளெல்லாம் சோதனை வரப்படும் பொழுது சோதனைக்கு எதிர்த்து நின்ற மனிதர்களாய் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், எந்த விதமான அன்பளிப்பையும் நான் வாங்கவில்லை. ஒரு சோதனை நேரிடுகிறது, அவருடைய விசுவாசத்திற்கு ஏற்ற ஒரு சோதனை. இவர்கள் விசுவாசத்துக்குடையவர்களாய் இருக்கிறார்களா அல்லது தேவ மனுஷனாய் இருக்கிறார்களா என்று சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனைக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி பார்க்கப்படும் பொழுது யோபு தீய ஆலோசனையை ஏற்கவில்லை என்று பார்க்கிறோம். தீய ஆலோசனைகளை தன்னுடைய நண்பர்களும் உலக மக்களும் ஜனங்களும் சொல்லப்படும் பொழுது அந்த தீய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த சோதனைக்கு எதிர்த்து நின்றார் என்று நாம் பார்க்கிறோம். யோபு 2:9-10 வாசிப்போம். யோபு 2:9-10 வாசிப்போம்.
அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய்.
தேவன் கையிலே
நன்மையை பெற்ற நாம்
தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி, தேவனுடைய கைகளிலே நன்மையை பெற்றிருக்கிற நாம் தீமையை பெற வேண்டாமோ, நீ ஏன் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கு மிக பெரிதான எதிரடியான ஒரு வார்த்தைகளை பேசி தான் சோதனையிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு தேவ பிள்ளை என்பதை நிரூபிக்கத்தக்கதாக யோபு ஆனவர் இந்த இடத்திலே தன்னை உயர்த்தி காண்பிக்கிறார். சோதனை எல்லா தேவ ஊழியர்களுக்கும் வரும், எல்லா விசுவாசிகளுக்கும் சோதனை வரும். அந்த சோதனையை நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். சோதனை எல்லா மக்களுக்கும் வரும். சோதனை காலம் உலகிலே மனித வாழ்வுக்கு ஒரு இயலானது என்று நாம் பார்க்கிறோம். சோதனை காலம் என்று பார்க்கப்படும் பொழுது உலகிலே மனித வாழ்வினே ஒரு மிக பெரிதான ஒரு சோதனைக்குரிய காலங்களாய் மாறுகிறது. அதனாலேதான் நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் 2:17 பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:17 வாசிப்போம்.
ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
நாம் இங்கே பார்க்கிறோம் நன்மை தீமை அறியத்தக்க கனியின் புசிக்க வேண்டாம் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்படுகிற ஒரு சோதனையாக இருக்கிறது. இவையெல்லாம் உலகின் மனித வாழ்வு ஒரு மிக பெரிதான சோதனைக்குரியதான காலகட்டம் என்பதை உணர்த்தத்தக்கதாய் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி சோதனைகள் ஒவ்வொரு விதத்திலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கும், தேவ ஊழியத்தை செய்வர்களாகிய நமக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் எப்படி நாம் மேற்கொள்ள போகிறோம் என்பதுதான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று நாம் பார்க்கிறோம். ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கவர்களாய் நாம் மாறப்போகிறோமா, அல்லது சோதனைக்குள்ளாக அகப்பட்டுக் கொண்டு நாம் சோதனையிலே நாம் விழுந்து போக போகிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் விசுவாசத்தினுடைய பரீட்சையாய் இருக்கிறது. அந்த விசுவாசத்தினுடைய பரீட்சைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது யோசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தினுடைய பரீட்சை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் பார்க்கப்படும் பொழுது சோதனைகளை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். சோதனைகளை மேற்கொண்டு விசுவாச பாதையிலே நாம் கடந்து போகக்கூடியவர்களாய் இருப்பதையே தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கிறோம் சோதனையுடைய காரணங்களை நாம் பார்ப்போம் என்று பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரிய நிலையிலே சோதனைகள் இருக்கிறது. சோதனைகள் ஆவிக்குரிய நிலைகளிலே இருக்கிறது. ஒரு தூய துன்பங்கள் விசுவாசிகளை நாம் பரிசோதிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளை பரிசோதிக்கப்படுவதற்காக அநேக விதமான தூய துன்பங்கள் ஏற்படுகிறதா இருக்கிறது. அப்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பெரிய தியாகத்தை கேட்பது என்று 3 குறிப்பிலே பார்க்கிறோம். பெரிய தியாகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நமக்கு சோதனைகள் வரும், தேவனிடத்திலிருந்து சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் தியாக மனப்பான்புள்ளவர்களாய் இருக்கப்படும் பொழுது மாத்திரமே சோதனைகளை சகிக்கக்கூடியவர்களாய் நாம் மாறுவோம். அப்படி சோதனைகளை சகித்த ஒரு பெரிய மனிதன் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம். 22 ஆதியாகமம் 22:1 வாசிப்போம். 22:1
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான்.
ஆபிரகாமே என்றான், இதோ அடியேன் என்றான். உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்கு என்ன பண்ணு, பலியாக ஒப்புக்கொடு என்று சொன்னார். அப்படியாய் பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரே குமாரனை கேட்கப்படும் பொழுது அந்த ஒரே குமாரனை ஆபிரகாம் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக முற்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஏற்பட்ட சோதனைகள், இந்த சோதனையை எப்படி ஆபிரகாம் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிற பொழுது தேவன் கேட்கப்படும் பொழுது தாராளமாக அந்த தூய துன்பமாக அதை எண்ணினார். அந்த தூய துன்பமாக அது இருந்தாலும் தூயத்திற்குரியதான ஒரு காரியத்திலே தேவன் கொடுத்தார், தேவனுக்கு நான் திரும்ப கொடுப்பேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிதான ஒரு பெரிய தியாகத்தை ஆபிரகாம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கப்படும் பொழுது கடின பாதைக்கு கைப்பிடித்து நடத்துவது என்று நாம் பார்க்கிறோம். கடினமான பாதைக்கு கைப்பிடித்து நடத்தக்கூடியதான ஒரு சோதனையாயிருக்கிறது. 8:2 வாசிப்போம். 8:2
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக.
நாம் இங்கே பார்க்கிறோம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பாயோ கடைபிடிக்க மாட்டாயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைபிடிக்கிற யாவரும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு மீட்கொள்ளப்படுகிறார்கள், கடைபிடிக்காமல் அனைவரும் சோதனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி கடினமான பாதைக்கு கைப்பிடித்து நடத்துவது என்று நாம் பார்க்கிறோம். இந்த கடினமான பாதை எது என்று பார்க்கின்ற பொழுது இந்த தினத்திலே தேவனுடைய வார்த்தையை கடைபிடிப்பது, நாம் அவருடைய வழிகளிலே செல்லுகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யார் அந்த வழி? ரட்சிப்புக்கு வழி இயேசு கிறிஸ்துவானவர். யார் அந்த சத்தியம்? தேவனுடைய வார்த்தை அந்த சத்தியம். யார் அந்த ஜீவன்? இந்த உலகத்திலே நாம் மரித்த பின்பு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள செய்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இப்படி இந்த 3 காரியங்களிலும் நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் இயேசுவின் கடினமான பாதையிலே நாம் கடந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த பாதை செவையான பாதை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவானவர் எப்படியாய் பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தாரோ அதுபோன்று நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கடைபிடித்து இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த மெய்யான சபையினுடைய சத்தியத்தை அனைவர்களுக்கு கொண்டு போகத்தக்கதாகவும் இந்த மெய் சபையினுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இந்த மெய்யான சபையினுடைய சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கப்படும் பொழுது நாமே தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்பதை நினைவு கூறத்தக்கதாக அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நாம் நடக்கப்படும் பொழுது எல்லா சோதனைகளையும் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பதை உறுதிபாடாக நாம் பார்க்கிறோம். இது கடின பாதைதான். இந்த கடின பாதையை மேற்கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து விசுவாசத்தின் பாதையிலே நாம் நடக்கப்படும் பொழுது சோதனைகள் எல்லாவற்றையும் நம்மால் சகிக்க முடியும் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். துன்பம் என்று பார்க்கிறோம். துன்பம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? துன்பம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது சகிக்க வாய்ப்புகளை கொடுப்பது என்று நாம் பார்க்கிறோம். துன்பத்தை சகிக்க வாய்ப்புகளை நாம் கொடுப்பது. அப்போஸ்தலர் 16:23-24 வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:23-24
அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்களை கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான்.
நாம் இங்கே பார்க்கிறோம் எப்படிப்பட்டதான ஒரு பெரிய சோதனை என்று நாம் பார்க்கிறோம். தூய தியாகத்தை செய்யத்தக்கதான ஒரு மிகப்பெரிதான அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் இங்கே சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். துன்பத்தை சகிக்க வாய்ப்புகளை கொடுப்பது என்று நாம் பார்க்கிறோம். துன்பத்தை சகிப்பதற்கு வாய்ப்புகளை கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் துன்பத்தை சகித்தார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லுவதற்கும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை கேட்டு தன்னோடு கூட மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அநேக சபைகளுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாசப்படுகின்ற பிரயாசங்களை இங்கே பார்க்கிறோம். அவருடைய கைகளும் கால்களிலும் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொழுமரத்தினாலே அப்படியாய் பூட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிதான ஒரு விசுவாசம், எத்தனை விதமான ஒரு சோதனை, துன்பங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சுமந்து தன்னுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து இந்த அர்ப்பணிப்பு அனைத்தும் என் தேவனாகிய கர்த்தருக்கே என்று சொல்லி அவர் பிரயாசப்படுகின்ற பிரயாசங்களை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். சோதனை வரும். சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு நமக்கு சோதனை வரும். சத்தியத்தை நாம் அநேகர்களுக்கு சுமந்து செல்வதற்கு நமக்கு சோதனைகள் ஏற்படும். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சோதிக்கப்படவில்லையா? ஏன் பேதுரு சோதிக்கப்படவில்லையா? ஏன் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்படவில்லையா? ஏன் நம்முடைய யோபு சரித்திரத்திலே யோபு என்கின்ற மனிதர் சோதிக்கப்படவில்லையா? ஊஸ்தி என்னும் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனும் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோமே. இப்படியெல்லாம் இருக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் சோதிக்கப்பட்டார்களே. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு சோதிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பு சோதிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக சோதனைக்குள்ளாக கடந்து சென்ற சான்றோர்களை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த சோதனைகளை குறித்து நாம் பயந்து கலங்கி விடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ள விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மோடு கூட இருக்கிற உறவினர்கள் கூட கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை சுமந்து செல்வதற்கு சோதனைக்குரியவர்களாய் மாறலாம். இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் காரியத்தானவர் எப்படியாய் மாறினார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? யோபுவோடு கூட இருந்த தன்னுடைய மனைவி எப்படியாய் யோபுனுடைய விசுவாசத்தை முறிக்கிறார் என்பதை நாம் பார்க்கவில்லையா? அதேபோன்று நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற நண்பர்களும் கூட, நம்மோடு கூட இருக்கின்ற ஊழியத்தில் இருக்கின்ற சில நபர்களும் கூட நமக்கு சோதனைகளை ஏற்படுத்துவதற்கு காரணமுடையவர்களாக இருக்கலாம். அவைகளை கண்டு திகைக்கவோ, அவைகளை கண்டு பயந்து விடவோ, அவைகளை கண்டு நாம் இந்த ஊழியத்தை விட்டுவிடவோ, அவைகளை கண்டு இந்த ஊழியத்தை விட்டு விலகுவதற்கோ நாம் முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியமானது எப்படி செம்மையாய் நடக்கும்? தேவனுடைய ஊழியத்தை எப்படியாய் நாம் செம்மையாய் நிறைவேற்ற முடியும்? இயேசுவுக்கு நேரிட்ட சோதனைகளை பாருங்கள். உலகத்தை தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவானவர் படைத்தார். அந்த உலகத்தை பார்த்து கேட்கிறான், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகம் முழுதுமாய் நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சாத்தான் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் யாரிடத்தினுடைய கைய கரங்களிலே இருக்கிறது? அப்படியானால் அவைகளை குறித்து இயேசுவானவர் சொன்னது என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கப்படும் பொழுது இந்த உலகம் முழுதுமாய் தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே இருக்கிறது. அவரே படைத்தவராயிருக்கிறார், படைப்பாளிக்கு உரியவராயிருக்கிறார். ஆகினாலே அப்படியாய் ஒருவரையும் வணங்காதபடி, என் தேவனை தவிர நான் ஒருவரையும் நமஸ்கரியாதபடிக்கு, என் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒருவரையும் வணங்காதபடிக்கு என்று சொல்லி அந்த சோதனைகளிலிருந்து எப்படி வெற்றி சிறக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்றைய உலகத்திலும் கூட நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற சோதனைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்கான அநேக ஏவுகணைகளாய் நம்மிடத்திலே வந்து கொண்டே இருக்கலாம். இந்த ஏவுகணைகளை நாம் எப்படியாய் தகற்று எரிய போகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஏவுகணைகளை நாம் தகற்றி எரிய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழு அன்புடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீ இயேசுவின் மீது நீயும் நானும் முழு அன்புடையவர்களாய் இருக்கப்படும் பொழுது மாத்திரமே சோதனைகளை நம்மால் சகிக்க முடியும். இயேசுனுடைய அன்பை நீ பெற்றுவிட்டால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நீ ஆயத்தமானவன் என்று நீ நிர்ணயிக்கப்பட்டு விட்டால், வேறு எந்த காரியங்களும் உன்னுடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னுடைய இருதயத்திற்கு முன்பாகவும் தெரிவதில்லை என்பதை உன்னுடைய இருதயமானது உன்னை வெளிப்படுத்தும். ஆகினாலே நம்முடைய அருகாமையில் உள்ளவர்கள் நம்மை ஏசலாம். நம்முடைய அருகாமையில் உள்ளவர்கள் நம்மை குறித்து துர்ச்செய்திகளை சொல்லலாம். நம்முடைய அருகாமையில் உள்ளவர்கள் நம்மை குறித்து புறம் பேசலாம். இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய செவிகளுக்கு வந்து சேரலாம். அவைகளெல்லாம் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால், இவைகளெல்லாம் ஒரு பெரிதான சோதனை என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலே நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், யோபு சோதித்தது போலவும், யோபுவை தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய யோபுவை சாத்தான் சோதித்தது போலவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாய் இந்த உலக ஜனங்கள் சோதித்தார்கள், அதன் மித்தமாக அவர் வெற்றி சிறந்த காரியங்கள் எப்படிப்பட்டது. சோதனை வரப்படும் பொழுது இரண்டு மனிதர்களை குறித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒன்று யோபு, இன்னொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர்களை காட்டிலும் நாம் சோதிக்கப்பட்டு விட்டோமா? யோ கர்த்தராகிய இயேசுவை குறித்து ஒரு சோதனையினுடைய காலகட்டத்தினுடைய வார்த்தைகளை நாம் கேட்கப்படும் பொழுது, நீ யூதருடைய ராஜாவோ, நீ யூதருடைய ராஜாவோ என்று கர்த்தராகிய இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். இயேசுவால் படைக்கப்பட்டவர்கள், இயேசுவால் ஜீவனை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவால் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பார்த்து இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், நீ யூதருடைய ராஜாவோ? ஆம், நீர் சொல்லுவது போலவே என்று சொல்லுகிறார். ஒரு படைப்பாளியை பார்த்து கேட்கின்ற கேள்வியா இவைகள் எல்லாம்? ஆனால் நம்மை குறித்து யாராயிலும் கேள்வி கேட்கப்படும் பொழுது, இந்த ஊழியத்தை நாம் எப்படி செய்வது, இந்த ஊழியம் மிகவும் பாரமாய் இருக்கிறதே, இந்த ஊழியம் என குற்றப்படுத்துகிறதே, இந்த ஊழியம் என குற்ற மனசாட்சியோடு கூட கடக்க செல்லுகிறதே என்று சொல்லி நாம் வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இந்த ஊழியத்தை குறித்து நாம் விட்டு விலகுவதற்கும், இந்த ஊழியத்தை குறித்து நாம் கடந்து சென்று விடலாம், நம்முடைய வேலையை மாத்திரம் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையுடையவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், எப்படி கர்த்தராகிய இயேசுவானவர் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்? பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவித்தார், நிந்தைகள் எல்லாவற்றையும் அனுபவித்தார். அவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் தன்னை தாமே ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்து அவர் மரணப்பரிந்து மட்டும் தன்னை தாழ்த்தி அவர் வெற்றி சிறந்தார். பாவிகளாகிய நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பை பெற்ற நாம் இந்த தினத்திலே ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காகவும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் எப்படி கிடைக்கப்பட்டது? இயேசுவானவர் உனக்காக நான் ரத்தம் சிந்த வேண்டியது இல்லை என்று சொன்னாலும், நான் உனக்காக ஏன் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தாலும், இயேசுவானவர் இந்த உலகமானது என்னை பழிக்கிறது என்று சொல்லியிருந்தாலும், இயேசுவானவர் அப்படியா இந்த உலக ஜனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்திருந்தாலும், இயேசுவானவர் எனக்கு பழிச்சொல் வருகிறதே என்று சொல்லி அவர் அப்படியா சிந்தித்திருந்தாலும், இந்த தினத்திலே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்க முடியுமா? இந்த தினத்திலே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தரித்துக் கொண்டிருக்க முடியுமா? இந்த தினத்திலே கர்த்தராகிய இயேசுனுடைய பரிசுத்த ஆவியை நம்மிடத்திலே தேவனாகிய கர்த்தர் விட்டு சென்றிருக்கிறாரே, அவர்களின் நிமித்தமாக நாம் ஜெபிக்க முடியுமா? இவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தினத்திலே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபுடைய நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கப்படும் பொழுது, அடுத்த குறிப்பானது எதை உணர்த்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது, கடின வேலைக்கு புத்திமதி என்று நாம் பார்க்கிறோம். கடின வேலைக்கு புத்திமதி என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 6:5-6 வாசிப்போம். யோவான் 6:5-6
இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் குறைஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான்.
200 பணத்திற்கு அப்பங்கள் போதாதே என்று சொல்லி பிலிப்பு சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிலிப்பானவர் சொல்லுகிறார், 200 பணத்திற்கு அப்பங்களை கொள்ளுவது முடியாதே என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிலிப்பு அறியாமல் இருக்கிறான். பிலிப்பை அவர் சோதிக்கும்படியாக இங்கே செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே சோதனையிலிருந்து எப்படிப்பட்டதா இருக்கிறது? கடின புத்திமதி என்று நாம் பார்க்கிறோம். கடின புத்திமதி, இந்த கடின புத்திமதி எப்படியாய் நடைபெறுகிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, இயேசுவானவர் யார் என்பதை காண்பிக்கத்தக்கதாகவும், இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இங்கே ஜனங்களுக்கு சொல்லும்படியாகவும் இந்த புத்திமதியானது இங்கே நடைபெறுகிறதா இருக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், யோவானிலே பார்க்கப்படும் பொழுது அவர்கள் அப்படியாய் வியப்படைந்தவர்களாய் நின்று போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வியப்படைந்தவர்களாய் நின்று போனார்கள். ஏன் வியப்படைந்தவர்களாய் அவர்கள் நின்று போனார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய நிலைமைகள் எப்படிப்பட்டதாய் மாறிற்று என்று பார்த்தோம் என்று சொன்னால், இவ்வளவு பணத்திற்கு நாம் எங்கே போவது, எப்படியாய் இவ்வளவு பெரிதான காரியங்களை நாம் செய்வது என்று சொல்லி திகைத்து போனார்கள். தாம் செய்ய போகிறதை அறியாதிருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பை சோதிக்கும்படி இப்படி கேட்கிறார். பிலிப்பு தேவ் கத்ராகி இயேசு கிறிஸ்துவானோடு கூட இருக்கிறார். வேலை பெரிது, கடின வேலை. கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் மாத்திரம் இருந்தார்கள். 5000 புருஷர்கள் மாத்திரம் அவர்கள் இருந்தார்கள். அங்கே பார்க்கப்படும்போது நாம் பார்க்கிறோம், பிலிப்புவை கண்டு அவர் சொல்கின்ற வார்த்தை எப்படியா இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அங்கே இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்களை தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறியாதிருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கப்படும் பொழுது இங்கே அவர் சோதிக்கும்படி என்று நாம் பார்க்கிறோம். சோதிக்கும்படி அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அறிந்திருந்தும் சோதிக்கும்படி இப்படி கேட்டார். எப்படி கேட்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர்கள் தேவனோடு கூட வேலை செய்யக்கூடியவர்கள். ஆனால் வேலை கடினம்தான், கடினமான வேலைதான். இந்த கடினமான வேலையை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற கடினமான வேலைகள் இருக்கும். தேவன் நம்மை கொண்டு பயன்படுத்துவார். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். நாம் இங்கே பார்க்கிறோம், அப்படித்தான் பார்க்கிறோம். அவர் அறிந்திருக்கிறார், அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பின்பு பிலிப்பினுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாய் மாறிற்று என்று பார்க்கின்ற பொழுது, அங்கே 5000 பேர்களும் போஷிக்கப்பட்டு பின்பு 12 கூடைகள் என்ன பண்ணப்பட்டது, மீதியாக எடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். 12 கூடைகள் மீதியாக எடுக்கப்பட்டது. துணிக்கைகள், 12 துணிக்கைகள் மீதியாக எடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இவைகளிலிருந்து எதை நாம் கற்றுக்கொள்கிறோம்? சோதனை உலகத்திலே இந்த விசுவாசிகளாகிய நமக்கும், சோதனை இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நிச்சயமாய் வருவது உண்டு. இந்த ஊழியத்தினுடைய பாதையிலே சோதனைகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்பட்டார். நாமும் இந்த தினத்திலே சோதிக்கப்படுவதற்கான அநேக காரியங்கள் உண்டு. அதனால இவைகளை குறித்து நாம் பின்வாங்காதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையுள்ள விசுவாசிகளாய் நாம் இருக்கப்படும் பொழுதுதான் ஜீவ கிரீடத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சோதிக்கப்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். 1 Corinthians 10:13 வாசிப்போம். சோதிக்கப்படுவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆறுதலை தருகிறார் என்றா பார்க்கிறோம். 1 Corinthians 10:13
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல்
வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
தேவன்
உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
உங்கள்
திராணிக்கு மேலாக
நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு
அவரிடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக
சோதனையோடு கூட
அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஒவ்வொரு மனிதனுடைய எடையும் அவருடைய கரங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய எடை ஒரு வே மிஷினிலே, ஒரு அளவுகோலிலே ஒரு மனிதனுடைய எடையானது எப்படி அளக்கப்படுகிறதோ அதுபோன்று ஒவ்வொரு மனிதனுடைய எடையையும் அவர் அளந்து வைத்திருக்கிறார். நாம் 50 கிராம் அளவிற்கு தான் சோதனையை தாங்க முடியும் என்று சொன்னால் அந்த 50 கிராம் வரைக்கும் தான் நம்மை தேவனாகிய கர்த்தர் சோதிப்பார். நாம் 1 கிலோ வரைக்கும் சோதனையை தாங்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அந்த 1 கிலோ வரைக்கும் தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதை கொடுத்துவிட்டு அவர் சும்மா இருப்பதில்லை, அது தப்பித்துக் கொள்ளத்தக்கதான போக்கையும் உண்டாக்குவார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை மிகவும் நம் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். ஆகையினாலே இவைகளை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அல்லவா? அப்படி சிந்தித்து பார்ப்பதையே நாம் இன்றைய தினத்திலே ஒரு பாடத்திட்டமாக இந்த வேலையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். சோதனைகளை நாம் சகிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Hebrews 2:18 வாசிப்போம். Hebrews 2:18
ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு
உதவி செய்ய
வல்லவராய் இருக்கிறார்.
நாம் தான் சோதிக்கப்பட்டு விட்டோம், நாம் தான் அதிகமாக இந்த மெய் சபையிலே சோதனையை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, நம்மை தவிர வேறு யாருமே சோதிக்கப்படவில்லை என்று சொல்லி சில விசுவாசிகளாகிய நாமும் ஊழியர்களாகிய நாமும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படியல்ல, இயேசுவானவர் இந்த ஊழியத்திற்கு வரப்படும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளும் அவருக்கு ஏற்பட்ட இடையூறுகளும் அவர்களுக்கு ஏற்பட்ட காரியங்களும் நாம் பார்க்கப்படும் பொழுது அவர் நமக்கு சோதனைகளுக்கு தகப்பனாயிருக்கிறார். எத்தனை விதமான சோதனை! சதுசேயரும் பரிசேயரும் அவரை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதனாலேதான் இங்கே எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இரண்டாம் அதிகாரம் 11 வசனத்திலே நாம் பார்க்கப்படும் பொழுது தெல்ல தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் இங்கே நாம் பார்க்கப்படும் பொழுது அவர் எப்படியாய் பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படியாய் பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார், எப்படியாய் அவர் சோதனைக்குள்ளாக அகப்பட்டார் என்பதை தெல்ல தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்படப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஏனென்றால் அவர் படாத சோதனை அல்ல, அவர் படாத அவமானங்கள் அல்ல, அவர் படாத அநேக விதமான காரியங்கள் அல்ல. அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். சோதனை பாடு இரண்டுமே கிறிஸ்து இயேசுவானவர் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். அதே போன்று யோபு, அவரும் சோதிக்கப்பட்டார், அவரும் பாடுபட்டார். இப்படி நாம் யோபுவை போன்றும் கிறிஸ்து இயேசுவை போன்றும் சோதனைக்குள்ளாக இந்த தினத்தில் இருக்கிறோமா என்று சொல்லி கிறிஸ்துவின் சிலுவையை நாம் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோபுனுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை காட்டிலும் நாம் பாடுபடுவதற்கும், அவர்களை காட்டிலும் நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிதான ஒரு நிலையாய் இந்த தினத்தில் இருக்கிறது. 2 பேதுரு 2:9 வாசிப்போம். 2 பேதுரு 2:9
கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும்,
கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும்,
அக்கிரம மார்க்கத்தாரை
ஆக்கணைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கிறார். நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் உண்மையாய் இருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்காக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு பின்வாங்காதபடிக்கு எச்சரிக்கையுள்ளாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு எடுத்துரைப்பதற்கு எச்சரிக்கையுள்ளாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய மெய்யான சபையுடைய சத்தியத்தை அநேகருக்கு கொண்டு போவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவானவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம், கலப்பையின் மீது கை வைத்தவன் பின்னோக்கி பார்க்கலாகாது என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். நாம் ஒரு கலப்பையின் மீது கை வைத்திருக்கிறோம். இந்த கலப்பையானது உழப்படுகிறது. எங்கே உழப்படுகிறது என்று சொன்னால், மனிதன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதனுடைய இருதயத்திலே, இருதயம் என்று சொல்லத்தக்கதான நிலத்தை உழுவதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த நிலத்திலே போடப்படுகின்ற விதைகள் தேவனுடைய வார்த்தைகள். அந்த தேவனுடைய வார்த்தைகள் முளைப்பிக்கிறதாகவும் உயிர்ப்பிக்கிறதாகவும் இருக்கிறது. அந்த முளைப்பிக்கிறதாகவும் உயிர்ப்பிக்கிறதாகவும் இருக்கப்படும் பொழுதுதான் ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வேலைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னோக்கி பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையுள்ள விசுவாசிகளாய் நாம் இருந்து, எச்சரிக்கையுள்ள ஊழியர்களாய் நாம் இருந்து, தேவ பணியை உண்மையும் உத்தமமாய் செய்யத்தக்கதாக எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை விதமான சத்துருக்கள் நம்மை பின்னாக இருந்து நம்மை துரத்தி கொண்டிருந்தாலும், நாம் அதற்கெல்லாம் அஞ்சாதபடிக்கு தேவன் என் பலன் என்று சொல்லி, தேவன் என்னுடைய மிக பெரிதான கிருபையாய் என் மீது வைத்திருக்கிறார் என்று சொல்லி, தேவன் என் மீது அன்பு செலுத்துகிறார் என்று சொல்லி, தேவனே உமக்கு நேரிடுகின்ற சோதனைகளே அல்லாமல் வேறொன்றும் அல்ல என்று சொல்லி நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் தேவனுக்காக நம்மை அர்ப்பணிப்பதற்கும் முற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு சோதனைகளிலே சோர்ந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். யாக்கோப்பு சோதனை வேளையிலே தேவனுடைய வேலைகளை செய்யாமல் இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். யோபு சோதனை நேரத்திலே தன்னுடைய ஜீவனுள்ள நாள் வரைக்குமாய் தேவனை தூசியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும் என்பதற்காகவே மரண பரியந்தமும் எல்லா சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோன்று சோதனையை சகிக்கிற மனுஷன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. சோதனைகள் எல்லாவற்றையும் இயேசுவானவர் சகித்தார், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சோதனைகள் எல்லாவற்றையும் யோபுவானவர் சகித்தார், அவர் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவ கிரீடத்தை தேவனாகிய கர்த்தர் சோதனைகளை சகிக்கிற மனிதனுக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சங்கீதம் 1:2 வாசிப்போம். சங்கீதம் 1:2 வாசிப்போம்.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
யார் இங்கே பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலுமாய் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் தியானித்திருக்கிறோம், நாம் பாக்கியவான்களாக தேவனாகிய கர்த்தர் நம்மை மாற்றுவார். சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். நாம் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டிருக்கிறபடினாலே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஏசையா 32:20 வாசிப்போம். யார் பாக்கியவான், யார் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, யார் பேர் பெற்றவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் ஏசையா 32:20 வாசிப்போம்.
மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்.
ஆம், நாம் நடத்துகின்ற நடத்தை என்று நாம் பார்க்கிறோம். எதை நடத்துகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, மாடுகளை நாம் நடத்துகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அவைகள் எதை உணர்த்துகின்றதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, மேய்ப்பன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொன்னால், மேய்ப்பன் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அர்ப்பணிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே பாக்கியவான்களாய் இருக்க முடியும். அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் எப்படி பாக்கியவான்களாய் மாறுவார்கள் என்று நாம் இங்கே ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 6:22 வாசிப்போம். லூக்கா 6:22 வாசிப்போம்.
மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்.
ஆம், நாம் பாக்கியவான்களாக இருப்போம். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, மனுஷகுமாரனுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இங்கே மனுஷகுமாரனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்ப்போமாகில், இங்கே லூக்கா எழுதப்பட்ட இந்த சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 6:22 நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். எப்படியாய் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போமாயில், அங்கே எப்படிப்பட்ட மனிதர்களாய் இருக்கிறார்கள், அங்கே மனுஷகுமாரனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படியாய் இருக்கிறார்கள். மனுஷகுமாரன் மித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எப்படியா இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கப்படும் பொழுது நம்மை இப்படியா இந்த உலக மக்கள் தூசிப்பார்கள், இந்த உலக மக்களானவர்கள் இப்படியாய் நம்மை மிகப்பெரிதான தேவனுடைய காரியங்களை விட்டு விலகும்படியாக கூட வார்த்தைகளை நம்முடைய செவிகளிலே நாம் கேட்போம். ஆனால் அவைகளை விட்டு விலகாதபடிக்கு, அவைகளை விட்டு நாம் கடந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய விசுவாச பாதையை நாம் காத்துக்கொள்ளப்படும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாம் பாக்கியவான்களாக பெறுகிறோம். நாம் ஜீவக்கிடத்தை நாம் பெறுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் ஆகில், யோவான் 20:29 வாசிப்போம். யோவான் 20:29 வசனம்.
அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்.
கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் நாம் பாக்கியவான்கள். நாம் கிறிஸ்து இயேசுவை காணாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய அற்புதத்தையும், அவருடைய அதிசயத்தையும், அவருடைய சத்தியத்தையும், அவருடைய வேத வார்த்தையும் விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதை விட்டு விலகாதபடிக்கு தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்வோம். தேவனுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று தேவன் சொல்கிறார். எப்படியாய் நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கின்றது. இங்கே பார்க்கப்படும் பொழுது யாக்கோப்பிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்ப்போம். ஆகில் யாக்கோப்பிலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். ஆகில் அங்கே நாம் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவானாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் சோதனையை சகித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் ஜீவிக்கப்படும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் தம்மிடத்தில் அன்பு குருளுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதான தகுதியுள்ள ஓட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஓட வேண்டும். அப்படி தகுதியுடைய ஓட்டத்தை ஓடினவர்கள் ஆபிரகாம் சோதனை வரும் நேரத்திலே தகுதியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். அவர் ஜீவ கிரீடத்திற்கு ஒப்பானவராய் இருக்கிறார், பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுள்ளவராய் இருக்கிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனையினுடைய காரியங்களில் இருக்கப்படும் பொழுது சரியான முறையிலே கர்த்தராகிய தேவனை அவர் பின்பற்றினார். அவரும் ஜீவ கிரீடத்திற்கு தகுதியுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவானவர் அநேகருக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பதற்கு தகுதிவானாக இருக்கிறார் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த பூமியிலே அனுப்பினார். அவரும் தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து முடித்தார். அவரும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோன்று இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற நாம், இயேசுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம், ஜீவ கிரீடத்திற்கு பாத்திரவான்களாக திகழ கர்த்தருடைய கரங்களிலே நாம் அடங்கியிருப்போம். நமக்கு நேரிடுகிற எல்லா சோதனைகளையும் தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார் என்று சொல்லி விசுவாச பாதையிலே நாம் கடந்து செல்லுவோம். இந்த ஊழியத்தை தேவனுக்காக நாம் அர்ப்பணிப்போம். தேவனுடைய வார்த்தைகளை அநேகருக்கு கொண்டு செல்லுவோம். நமக்கு நேரிடுகிற எல்லா விதமான சோதனைகளையும் கிறிஸ்து இயேசுடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் தேவனாலே தேற்றப்படுவோம். தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து முடிப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக. எல்லா துதிகள மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. அல்லேலூயா, ஆமேன். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகிதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து நாம் அறுபத்தி ஒன்றாவது பாடலை நாம் பாடுவோம். கார் இருளில் என் நேச தீபமே என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகிதங்களிலிருந்து என் நேச தீபமே என்கின்ற பாடல்.
காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே, வேரொளியில்லை விடும் தூரமே நடத்துமே. நீ தாங்கி தூர காட்சியாசியே ஓரடிவாட்டுமென் முன் காட்டுமே. நிஷ்டப்பாடி நடந்தேனையா முன்னாளிலே, ஓத்தாசை தேடவில்லை இப்போதே நடத்துமே. உல்லாசம் நாடி நீ திகிலும் வீம்பு கொண்டேன் அன்பாக மன்னியும். ஏ மட்டுமே ஆசீர்வாதித்தேலும் காடாறு சேரு குன்றில் தேவரே நடத்திடும். ஓதய நேரம் வர கழிப்பேன் மறைந்து போரை காண்பேன்.
நாம் யாவரும் முழங்கால் படிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. பிர பர பிர பர 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 இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த வழிநாளுக்குரியதான வாழ்த்துக்களை தெரிவித்துகிறேன். அல்லேலூயா, ஆமென்.